ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ்ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகளம் பிரணமாமி மூர்த்தினா. சுவாமி ஆளவந்தார் சுவாமி நம்மாழ்வாரை குறித்து அருளி செய்த ஸ்லோகம் அடியன் முன்னே விண்ணப்பித்த ஸ்லோகம். பிரபன்னஜன கூட்டஸ்தர் சுவாமி நம்மாழ்வார். பிரபன்னர்கள் எம்பெருமானையே உபாயமாக பத்தி அவன் திருவடிகளிலே சரணாகதி செய்து மேலே பிராப்யம் புருஷார்த்தம் அந்த பகவானையே அனுபவித்து அவனுக்கு தொண்டுகளை செய்வது அது எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே கிட்ட வேண்டும் என்று அவனையே எதிர்பார்த்து கொண்டு இருக்குமவர்கள். அப்படிப்பட்ட பிரபன்னர்கள் அனைவருக்கும் தலைவர் என்று கொண்டாடப்படுபவர் சுவாமி நம்மாழ்வார். அவருடைய திவ்ய பிரபந்தங்களிலே சரணாகதியை பற்றி நன்கு விளக்கி சரணாகதி செய்தவர்கள் எந்த அனுஷ்டானத்தோடு இருக்க வேண்டும், எம்பெருமானையே எல்லாமாக பற்றி அவரிடத்திலே எப்படி பக்தியோடு இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை தெளிவாக நமக்கு அருளி செய்கிறார். முக்கியமாக நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என நான்கு திவ்ய பிரபந்தங்கள். இந்த நான்கிலேயும் திருவாய்மொழிக்கு இருக்கிற சிறப்புங்கிறது நம் வாக்காலே சொல்லி முடிக்க முடியாதது. உபதேச ரத்தின மாலையிலே மணவாள மாமணிகளும் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, தென் குறுகைக்கு உண்டோ ஒரு பார் தனில் ஒக்குமூர் என்ன ஒரு பாசுரத்திலே திருவாய்மொழிக்கு சமமாக இன்னொரு திவ்ய பிரபந்தம் உண்டோ? கிடையவே கிடையாது என்று அருளி செய்கிறார். இந்த திருவாய்மொழியினுடைய அனுபவம் அதனுடைய வியாக்கியானத்துக்கு எல்லாத்திற்கும் பகவத் விஷயம் என்றே பெயர். சாஸ்திரங்கள் அனைத்துமே பகவானை பற்றி கூறுவதாக இருந்தாலும் விசேஷமாக இந்த திருவாய்மொழிக்கு பகவத் விஷயம் என்று ஏன் பெயர் என்னால், எம்பெருமானை பற்றி அப்படியே உள்ளது உள்ளபடி அவருடைய ஸ்வரூபம், அவருடைய திருமேனி, அவருடைய குணங்கள் இதை நமக்கு நன்கு பிரகாசமாக காட்டுவது, மேலே அந்த பகவானிடத்திலே நாம் இந்த ஜீவாத்மாக்கள் பிரபன்னர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அனுஷ்டானத்தை எப்படி நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த திருவாய்மொழியிலே எத்தனையோ அர்த்தங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக இதிலிருந்து தேறின அர்த்தம், சாரமான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டும் என்றால் அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய தொடக்கம், அதனுடைய முடிவு, இறுதி பகுதி இந்த ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு சேர பிடித்து பார்த்தால் ஆழ்வார் என்ன நமக்குன்னு உபதேசித்திருக்கிறார், எந்த அர்த்தத்தை நமக்கு ஸ்பஷ்டமாக விளக்க முற்படுகிறார் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். இத ஒரு ஆராய்ச்சி போலவே இந்த திருவாய்மொழியினுடைய வியாக்கியானங்களிலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ளனர். திருவாய்மொழியினுடைய தொடக்கத்திலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை ஆழ்வார் உபதேசித்தார். சாதாரணமாக சொல்லுவது உண்டு, திருவாய்மொழி 1000 பாசுரத்திற்கும் முதல் 100 பாசுரம் சங்கிரகம், சாரமான அர்த்தம். அந்த முதல் 100 பாசுரங்களுக்கு உள்ளேயும் முதல் 10 பாசுரங்கள் அதனுடைய சாரமாக இருக்கும். அந்த முதல் 10 பாசுரங்களுக்குள்ளேயும் முதல் 3 பாசுரங்கள் சாரமாக இருக்கும். அந்த முதல் 3க்குள்ளேயும் முதல் பாசுரம் சாரமாக இருக்கும். அதிலேயும் முதல் வரி சாரமாக இருக்கும் என நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியுள்ளனர். அந்த வழியில பார்க்கும் பொழுது இந்த திருவாய்மொழியினுடைய தொடக்கத்திலே முதல் பாசுரத்திலேயே எம்பெருமானுடைய ஒப்பு உயர்வற்ற பெருமை, அவனுக்கு சமமாகவோ அவனைக் காட்டிலும் மேலானவர்களோ யாரும் கிடையாது என்பதை ஸ்பஷ்டமாக விவரித்தார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. உயர்வர உயர்நலம், அவனுடைய ஞானத்திற்கு அவனுடைய சக்திக்கு எம்பெருமானுடைய ஆனந்தம்ங்கிற அந்த குணத்திற்கு ஒரு வரம்பே இல்லை, எல்லையே கூற முடியாது. அவன் அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியாக இருக்கிறான். நித்திய விபூதி என்ன ஸ்ரீவைகுண்டம்ங்கிற அந்த லோகம், அங்கே பற்பல எம்பெருமானுக்கு அடிமை செய்பவர்கள் நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் எத்தனையோ பல கோடி பேர் அங்கு இருந்து எம்பெருமானுக்கு தொண்டு செய்கின்றனர். அவர்களுக்கெல்லாம் அதிபதியாக எம்பெருமான் இருக்கிறான். மேலே இந்த லீலா விபூதி இதுவும் அவனுடைய சொத்து. அனைவரும் அவனுக்கு பிரகாரமாய் சேஷபூத்தர்கள் அடிமைகளாக இருக்கிறோம். அந்த எம்பெருமானுக்கு அழகான திருமேனி உண்டு என்ன இந்த விஷயங்களை எல்லாம் கூறி இப்படிப்பட்ட பெருமைகளினாலே அவனுக்கு சமமானவர்களோ மேம்பட்டவர்களோ யாரும் கிடையாது என்று அழகாக விவரித்தார். அதே அந்த பரத்வம் மேன்மைங்கிற குணத்தை 10-10 இறுதியிலே கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூத்தின் தமர்களும் குறுகுகில்லார் விடமுடை அறவில் பள்ளி பயின்னவன் என்ன அந்த பதிகத்திலே முதல் பத்திலே முதல் திருவாய்மொழியிலே சொன்ன அந்த எம்பெருமான்கிறவன் ஆதிசேஷனாக அந்த படுக்கையிலே சைனத்து கிடக்கிறான். முக்கியமாக இந்த திருவனந்தபுரம்ங்கிற இந்த க்ஷேத்திரத்திலே அவன் எழுந்தருளியிருக்கிறான் என்ன அதை கெடுமிடருங்கிற அந்த பதிகத்திலே உபதேசித்தார். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூத்தின் தமர்களும் குறுகில்லார். கேசவான்னு சொல்றவர்களுக்கு இடராயவெல்லாம் போகும். யமனுடைய கிங்கரர்கள் அவர்களுக்கு எந்த துன்பத்தையும் தரமாட்டார்கள். அந்த கேசவன் எப்படிப்பட்டவன்? க என்று சொல்லுகிற பிரம்மா, ஈசன் என்று பெயர் பெற்றிருக்கிற சிவன் இந்த இருவருக்கும் முதலாக இருப்பவன். விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான். ஆதிசேஷனாகிற அந்த படுக்கை அதிலே சயனித்து கிடக்கிறான். தடமுடவையில் அனந்தபுர நகர் புகுதும் இன்னே அனந்தபுர நகருக்கு போய் அந்த எம்பெருமானை சேவித்து அவன் திருவடிகளிலே சர்வபரத்தையும் புகட்டு கைங்கரியத்தை பிரார்த்தியுங்கோள் என்ன அந்த பதிகத்திலே தெரிவித்தார். அப்ப முதல் பதிகத்திலே தொடங்கின அந்த பரத்வம்ங்கிற குணத்தை மறுபடியும் இந்த கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்னங்கிற இந்த பதிகத்திலே உபதேசித்தார். அங்க பரத்வம் மேன்மையுடையவன் சொன்னார். அந்த மேன்மை உடையவனே நமக்கு பிராப்தியம், அவனே அடைய தகுந்தவன். யாரு ஒப்புயர்வற்ற பெருமை கொண்டிருப்பவனோ நமக்கெல்லாம் சுவாமியோ, அந்த சுவாமியைத்தானே நாம் சொத்தாக இருக்கிற நாம் அடைய வேண்டும். அதனால அவனே பிராப்தியம். அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் செய்வது கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் போய் சேர்ந்தால் அப்போதான் நம்முடைய தீவினைகளை எல்லாம் போக்கி அவன் அருளுவான். அதனாலே திருவடிகளிலே வந்து சரணம் புகுங்கோள் என்று உபதேசித்தார். இப்போ முதல் பத்திலே தொடங்கினத்தை 10-10 இரண்டாவது திருவாய்மொழியிலே நிகமித்தார். மேலே முதல் மூன்று திருவாய்மொழிகள் சாரம்னு பார்த்தோம். முதல் பத்திலே முதல் திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய மேன்மைங்கிறத உபதேசித்தவர் அடுத்த பதிகத்திலே அந்த எம்பெருமானை குறித்து பஜியுங்கோள் அப்படின்னா அவனை துதித்து பூசனை பண்ணுங்கோள், அவனுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அவனுடைய திருவடிகளிலே விழுங்கோள் என்று பிரார்த்தித்தார், நமக்கு உபதேசித்தார். வீடமின் முத்தமும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மீனே. வீடுடையான் பரமபதத்தையே உடையவன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே எல்லா பரத்தையும் புகட்டு திருவடிகளில் விழுந்து பரிமாறுங்கோள், அவனுக்கு கைங்கரியங்களை செய்ய அவனுடைய திருவடிகளில் விழுந்து பிரார்த்தியுங்கோள் பஜியுங்கோள், அவனை துதித்து ஸ்தோத்திரங்களை சொல்லி அவனை வாழ்த்துங்கள் என்னெல்லாம் நமக்கு உபதேசித்தார். உடனே நமக்கு சந்தேகம் ஏற்பட்டது, அவனோ ரொம்ப பெரிய மேன்மை பொருந்தியவன், நாமையாரோ எளியவர்கள் ரொம்ப தாழ்ந்தவர்கள் சம்சாரத்திலே கட்டுண்டு கிடப்பவர்கள், நாம் போய் எப்படி அந்த எம்பெருமானை துதிக்க முடியும்? அவன் யாருடைய வசத்திற்கும் அப்படி வசப்பட்டு இருக்க மாட்டானே, அப்படி இருக்கிற அந்த எம்பெருமானை நம்முடைய நாக்கினால் ஸ்துதித்தால் அவன் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுவான் என்று ஒரு சந்தேகம் வர, அவன் ரொம்ப எளியவன் சுலபன் சௌலபியங்கிற குணம் அவனிடத்துல உண்டு, அதை நன்கு காட்டுகிறான். எல்லோரிடத்திலையும் அடியார்களிடத்துல முக்கியமாக காட்டுகிறான். பத்துடை அடியவர் கெளியவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடவெண்ணை, களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திர முரளினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. அந்த எம்பெருமான்கிறவன் இங்கேயோ பராத்பரன் வைகுந்தத்தில் இருப்பவன் நினைக்க வேண்டாம். அடியார்களுக்கு வசப்பட்டு கீழே கண்ணனாக அவதரித்து அத்தனை கோபியர்கள் கோபிகைகள் அவர்களாலே அவன் மிகவும் விரும்பப்பட்டு அவர்களோடு ஒன்றாக விளையாடினான். அவர்கள் கட்டிப்போட அந்த கட்டையும் ஏத்துக்கொண்டு இவன் கிடந்தானே. உறவிடை ஆப்புண்டு உரலோடு யசோதை தாயார் கட்டி வைக்க அந்த கட்டி வைத்ததையும் தனக்கு மிக சந்தோஷமாக ஏத்துக்கொண்டு அதனாலே தாமோதரன் என்கிற பெயரையும் பெற்று நமக்கெல்லாம் நான் எளியவன் எளியவன் அவன் பிரகாசமாக காட்டுகிறானே, அவ்வளவு சுலபமாக இருக்க நாம் ஏன் கவலைப்பட வேண்டும், அவனை நன்கு துதித்து அவனுடைய திருவடிகளில் விழுந்து பிரார்த்திக்கலாம், ஒன்றும் குறையில்லை. இந்த இப்படி மூன்று திருவாய்மொழிகளிலே உபதேசித்தார். முதல் திருவாய்மொழியிலே அவனுடைய மேன்மையை சொன்னார். அடுத்த திருவாய்மொழியிலே அவனை பஜியுங்கோள் அவனை துதியுங்கோள்னு சொன்னார். அடுத்து அவன் ரொம்ப சுலபன், அவன் சௌலபியமே வடிவாக இருப்பவன் என்று அதை தெரிவித்தார். இப்படி இந்த மூன்று திருவாய்மொழியில சொன்ன இந்த அர்த்தத்தை தான் கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்னங்கிற பதிகத்தில் அந்த எம்பெருமானே பிராபியம், அவரே நாம் அடைய வேண்டிய வஸ்து, அவரிடத்திலே தான் நாம் கைங்கரியங்களை செய்ய பிரார்த்திக்க வேண்டும், அவர் திருவடிகளில் விழுந்து பிரபத்தி செய்ய வேண்டும் என்ன அந்த அர்த்தத்தை அங்கு நமக்கு காட்டினார். அதற்கு பிற்பாடு பத்தாம் பத்திலே வேய்மறு தோழினை மெழியுமாலோ மெழிவுமென் தனிமையும் யாதும் நோக்கா என்ன ஒரு பதிகம், இது கெடுமிடருங்கிற அந்த பதிகத்திற்கு அடுத்த பதிகம், பத்தாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழி. இதுல என்ன அர்த்தம் காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சாரியர்கள் முக்கியமா ஆளவந்தார் அவர் ஒரு அர்த்தம் காட்டுகிறார், எம்பெருமானார் அவர் ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார், திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படிங்கிற ஆச்சாரியர் அவர் ஒரு விதமாக அர்த்தத்தை காட்டுகிறார். அதாவது ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் அடுத்த திருவாய்மொழிக்கும் நடுவிலே தொடர்பு என்னன்னு விளக்கும் பொழுது அதை ஒவ்வொருவர் ஒவ்வொரு அனுபவத்தோடு நமக்கு விளக்குகிறார்கள். இந்த வேய்மறு தோழினைங்கிறது நாயிக்கா பாவம், ஆழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு எம்பெருமானோடு சேர்ந்து ஒரே படுக்கையிலே இந்த நாயக்கன் நாயக்கியாக சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே விடிவு, அதாவது பகல் நேரம், சூரியன் உதிக்கப் போகிறார், அந்த சமயம் எல்லா பட்சிகளும் கூவுகிறது, மயில்கள் கூவுகிறது, பசுக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறது. அதனாலே கண்ணனானவன் அந்த பசுக்களின் பின் போய் அதை மேய்க்க போக வேண்டும், அவனுக்குன்னு இருக்கிற காரியம், ஆயர்களுக்குன்னு இருக்கிற நித்திய கர்ம அனுஷ்டானம், அதனால அதை செய்ய வேண்டும்னு அவர் கிளம்பி விடுவாரே அப்படின்னு ஆழ்வார் பராங்குச நாயகி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரே சமயத்துல பக்கத்துல இருக்கிற அதே சமயத்திலேயே அவன் கிளம்பி விட்டான், பிரிந்தே விட்டான் என்று நினைத்து கொண்டு புலம்பி போகாதே, என்னை விட்டு நகராதே, இங்கேயே இருந்தால்தான் என்னுடைய உயிர் தரிக்கும், எனக்கு அப்பதான் சத்தையே இருக்கும் என்னெல்லாம் பிரார்த்தித்து போக வேண்டாம் போக வேண்டாம்னு தடுத்தார். உடனே பெருமானும் நான் போகவில்லை என்று அவர் சாதித்து அதனாலே ஆழ்வார் தெளிவுற்றார்னு அந்த பதிகம் அப்படிதான் அர்த்தம், அதன் அந்த பாசுரங்களினுடைய அர்த்தம் அப்படிதான் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இந்த பதிகம் இப்ப இதற்கு முன்னாடி சொன்ன அந்த கெடுமிடராயவெல்லாம்ங்கிறது எம்பெருமானுடைய மேன்மையை சொல்லி முடித்தார். சொன்ன அடுத்த க்ஷணம் ஏன் இப்படி ஒரு இந்த பதிகம் அவதரித்ததுன்னு கேட்டா அதற்கு ஆளவந்தார் என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த பதிகத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னு பார்த்தா அது எம்பெருமானுக்கு நாம் செய்யப்படுகிற அந்த கைங்கரியங்கள், அந்த கைங்கரியங்களிலே களை அறுக்கை, களை அறுக்கைன்னா அதுல குற்றங்கள் தோஷம் எதுவும் இல்லாமல் நாம் கைங்கரியங்களை செய்ய வேண்டும். என்ன தோஷம் வந்துவிடும் என்னால் இந்த கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுவதாலே வர ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அது எனக்குன்னு நினைத்து கொண்டால் அது ஒரு பெரிய குற்றம். இத்தனை கைங்கரியங்கள் தொண்டுகளெல்லாம் செய்தால் அதனாலே அனுபவிப்பவன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவன் யாராக இருக்க வேண்டும்னா அது பகவானாக இருக்க வேண்டும். அவருக்குத்தான் இதனால ஒரு பிரீத்தி மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். இப்படி நினைத்து கொண்டுதான் கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த பதிகத்திலே உந்தன் திருவுள்ளம் இடர்கடந்தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் எம் பெண்மை ஆத்தோம்னு சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். பெருமானே உன்னுடைய திருவுள்ளம் என்னவோ அப்படித்தான் நாங்கள் நடப்போம், நீர் எப்படி எம்மை கைங்கரியம் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீரோ அப்படி கொள்ளலாம் என்று எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் தெரிவிப்பதாக பாசுரம் அமைந்திருக்கிறது. அதனாலே பண்ணப்படுகிற கைங்கரியத்திலே குற்றமில்லாமல் வழுவிலா அடிமை, ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு பிரார்த்தித்தார். அந்த வழு குற்றம் இல்லாத அடிமை கைங்கரியமாக இருக்க வேண்டும்ங்கிறத இதுல சாதித்தார். அப்ப இதுவும் அந்த முதல் திருவாய்மொழி, அதாவது அந்த பரத்வம் அந்த எம்பெருமான கைங்கரியம் செய்ய வேண்டும், அப்படி செய்யும் பொழுது அது குற்றம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அத்தை விவரிப்பதாகத்தான் இந்த பத்தாம் பத்திலே இருக்கிற இந்த திருவாய்மொழி அமைந்திருக்கிறதுன்னு ஆளவந்தார் நிர்வாகம் பண்ணினார். அதே சமயத்துல எம்பெருமானார் என்ன தெரிவித்தார்னா, இது பிராசங்கிகம், இடையிலே திடீரென்னு ஒரு பதிகம் இப்படி தோன்றிவிட்டது. இந்த பதிகம் இதற்கு முன்னாடி சொன்ன அந்த பதிகத்தோடு ஏதோடு தொடர்பு இல்லை. ஆனாலும் எம்பெருமான் அதாவது ஆழ்வாருக்கு இன்னும் இந்த பிரகிருதி மண்டலத்திலே இந்த சம்சாரத்தில இருப்பதினாலே திடீரென்று ஒரு கலக்கம் பிறந்து அதனாலே அவர் ரொம்ப விஷன்னராய் துக்கம் அதிகமாக மேலிட்டு எம்பெருமான் என்ன கைவிட்டான் போல் இருக்கிறதேன்னு அவர் வருத்தப்பட்டு, இல்லை என்ன எம்பெருமான் தேத்தி நீர் வருத்தப்பட வேண்டாம் உண்மை கைவிடவில்லை என்ன எம்பெருமான் சொல்லி அதனாலே தேற்றமடைந்தார். அதனால இது பிராசங்கிகம் அப்படின்னு எம்பெருமானார் தெரிவித்தார். பிராசங்கிகம்னா திடீர்னு அப்படி சொல்லிக் கொண்டுகிற சமயத்திலே எம்பெருமானை விட்டு பிரிந்து விட்டேன் போல் இருக்கிறதே நினைத்தார், இல்ல இல்ல பிரியவில்லைன்னு அவர் தேற்றினார், அதனாலே சமாதானம் அடைந்தார் என்ன இது ஒரு அர்த்தம் அப்படின்னு அவர் நிர்வகித்தார். மேலே பிள்ளான் திருக்குறுகை பிள்ளான்கிற ஆச்சாரியர் அவர் என்ன தெரிவித்தார்னா, இந்த வேய்மறு தோழினைங்கிறது நாயிகா பாவத்தில அந்த பிராட்டியானவள் இப்படி போகாதேன்னு சொன்ன உடனே எம்பெருமான் நான் போகவே மாட்டேனே உன்னை விட்டு பிரியேன்னு சொன்னாராம். அதை கேட்டவுடன் ரொம்ப சந்தோஷம், எவ்வளவு சுலபன் இவன், இவனை போல சுலபன் இன்னொருத்தன் உண்டா அப்படின்னு கிடையவே கிடையாது, இவன் ஒருத்தனே பரம சுலபன், இவனே மேன்மை பொருந்தியவன், இவனே சுலபன், அதனால இவனையே ஆசிரயிக்க வேண்டும் என்ன, அதனாலே அடுத்து இந்த பதிகம் வந்தது. அந்த எம்பெருமானுடைய சுலபத்தன்மை, அவர் ரொம்ப சுலபமாக இருப்பவர், சௌலபியத்தை காட்டுவதற்காகத்தான் இந்த பதிகத்தை சாதித்தார்னு திருக்குறுகை பிள்ளான் அவர் தெரிவித்தார். சரி, இதுவரைக்கும் ஒரு அர்த்தத்தை பார்த்துட்டோம். இனிமே அடுத்து சார்வே தவணரிக்கு தாமோதரன் தாள்கள் கார்மேகவண்ணன் கமலநயனத்தன் நீர்வானம் மண்ணெறிகாலாய் நின்ன நேமியான் பேர்வானவர்கள் பிதத்தும் பெருமையனே. என்ன அற்புதமான பாசுரம் இது. பத்தாம் பத்திலே நான்காவது திருவாய் மொழி, நாலாவது பதிகம். இது ஏன் அவதரித்தது, இதற்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கிறச்ச, இது முதல் பத்திலே முதல் திருவாய் மொழி பரத்வம், அடுத்து இருக்கிற இரண்டு திருவாய் மொழிகள்லே ஆளவந்தார் என்ன காண்பித்தார்னா, வீடுமின் முத்தவும் வீடு செய்து என்று இருக்கிற அந்த இரண்டாவது பதிகத்திலே ஆழ்வார் பிரபத்தி சரணாகதிங்கிற அந்த உயர்ந்த அர்த்தத்தை, சரணாகதிங்கிற அந்த உயர்ந்த கருத்தை வெளிப்படுத்தினார். வீடுமின் முத்தவும் வீடு செய்து எல்லாத்தையும் விட்டு விட்டு எம்பெருமானையே பற்ற வேண்டும். தொமேவ உபாய பூதோமேபவ இதி பிரார்த்தனா மதிஹி அகிஞ்சனஹா அனன்யகதிஹி வேறு எந்த கதியும் இல்லை புகழ் இல்லை, அதனாலே உன்னையே சரணமாக பத்துகிறேன் அந்த உயர்ந்த அர்த்தத்தை தான் இந்த இரண்டாவது பதிகத்திலே பிரபத்தியை காண்பித்தார், சரணாகதியை காட்டினார். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன்னு இருக்கிற மூன்றாவது பதிகத்திலே சாஸ்திரங்கள சொல்லப்பட்டிருக்கிற பக்தி யோகம் என்கிற உபாயம், கண்ணன் கீதையிலேயும் பக்தி யோகத்தை நன்கு ஒரு ஆறு அத்தியாயங்கள்ல பக்தி யோகத்தினுடைய சிறப்பு, பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள், பக்தி யோகத்துல என்னென்ன வகை இருக்கிறது, அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் இதையெல்லாம் விவரித்தார். அந்த பக்தி யோகத்தினுடைய பெருமை சிறப்பு, அதனாலே எம்பெருமானை அடையலாம்ங்கிற அர்த்தத்தை மூன்றாவது பதிகத்திலே சாதித்தார்னு ஆளவந்தாருடைய கருத்தாக இந்த வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள். அப்படி அந்த இரண்டு பதிகங்களினுடைய ஒரு முடிவு, அந்த அங்க சொல்ல அந்த அர்த்தத்தை நிகமனம் செய்தல் அப்படின்னா அதை மறுபடியும் ஒரு தடவை கூறி முடித்தல், அதைத்தான் இப்ப பத்தாம் பத்திலே நாலாவது திருவாய் மொழி இந்த சார்வே தவணரிக்கு தாமோதரன் தாள்கள்னு இந்த பதிகத்திலே பிரபத்தி சரணாகதியினுடைய அர்த்தத்தை சொல்லி முதலிலே தொடங்கின அர்த்தத்தை மறுபடியும் சொல்லி பூர்த்தி பண்ணுகிறார். மேலே பத்துடை அடியவர் கேளியவன்கிற பதிகத்தில் சொன்ன அந்த பக்தி யோகத்தை பத்தாம் பத்திலே ஐந்தாவது திருவாய் மொழி கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர், என்ன அந்த எம்பெருமானிடத்தில் மனசை செலுத்தி பக்தியை செய்ய வேண்டும். என்ன அந்த பக்தி யோகத்தை இவ்விடத்திலே பூர்த்தி பண்ணுகிறார். மறுபடியும் ஒரு தடவை உபதேசித்து 10:5 திருவாய்மொழியில பக்தி யோகத்தை உபதேசிக்கிறார். இது ஆளவந்தாருடைய ஒரு நிர்வாகம், இப்படித்தான் அர்த்தம்னு அவர் சொன்னார்னு யாக்கியானத்துல காட்டுகிறார்கள். இவ்விடத்துல எம்பெருமானார் சற்று வேறுபட்டு ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். சுவாமி நம்மாழ்வார்ங்கிறவர் பிரபன்ன ஜன கூட்டஸ்தராக இருக்கும் பொழுது அவர் எப்படி சாதன பக்தியை உபதேசிக்க முடியும், பக்தி யோகத்தை ஸ்வரூபத்திற்கு விருத்தம் என்ன நிறைய இடங்கள்ல நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அப்படி இருக்க ஆழ்வாரே தமக்கு எது உகந்தது என்ன எம்பெருமானுடைய திருவடியை பத்துவதுதான். நோத்த நோன்பிலேன் நுன் அறிவிலேன் ஆகிலும் இன்னை உன்னை விட்டு இனி ஒன்னும் ஆத்த இருக்கின்னிலேன் அரவிணனை அம்மானேன். எம்பெருமானுடைய திருவடிகள்ல சரணாகதி அவரே உபாயம்னு கொண்டிருப்பவர் பக்தி யோகத்தை உபதேசிக்க மாட்டாரே. அதனால இந்த முதல் திருவாய் மொழியில இருக்கிற 2வது பதிகம் 3வது பதிகம் இது ரெண்டுத்திலேயுமே பக்திதான் சொல்லப்படுகிறது. சரி, 2வதுல பிரபத்தி சொன்னார்ன்னு கொண்டாலும் பிரபத்திங்கிறத அப்படி வியக்தமாக ஆழ்வார் உபதேசிட்ட மாட்டார். ஓரளவுக்கு சொல்லுவாரே ஒழிந்து முக்கியமா அந்த அர்த்தத்தை ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் உட்கார்ந்து அவர் உபதேசிக்க கேட்டு பெற வேண்டும். அதனாலே அத சதசியமாக எல்லோருக்கும் தெரியும் விதத்திலே ரொம்ப பிரகாசமாக காட்ட மாட்டார், இதிலே மறைத்து சொல்லுகிறார். அப்ப மேலெழுந்த வாரியா இந்த 2 பதிகத்திலையும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா ரெண்டுத்திலேயுமே பக்தி தான் காட்டப்படுகிறது, ஆனா இது பக்தி யோகம் இல்லை, இது சாத்திய பக்தி என்று காட்டுகிறார். இப்ப பிரபன்னர்களுக்கு பக்தி உண்டா கிடையாதா, பக்தி யோக நிஷ்டர்களுக்கு தான் பக்தி, சரணாகதி செய்தவர்களுக்கு பக்தி இல்லை என்று பொதுவாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது தவறு, பிரபன்னர்களுக்கும் பக்தி உண்டு. ஒருவன் பிரபத்தி செய்ய வேண்டுமே என்னால் அதற்கு முன்னாக பிரபத்திக்கு முன்னாகவும் பக்தி உண்டு, பிரபத்தி செய்த பிறகும் பக்தி உண்டு. ஆனால் இந்த பக்தியை பக்தி யோகமாக கருத மாட்டார்கள், அப்படின்னா உபாயமாக கருத மாட்டார்கள். எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்யணும் வேண்டும் என்றாலே முதலிலே அவருடைய பெருமை மனசிலே பட வேண்டும். சரி, அவ்வளவு பெருமை பெற்றிருக்கிறவர்னு தெரிந்தால் மாத்திரம் உடனே போய் காலில் விழுந்து விடுவோமா, சரணாகதி செய்து விடுவோமானா முயற்சி பண்ணி பார்ப்போம். அவரிடத்துல அன்பு பெருக வேண்டும், அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நான் அடைய வேண்டும், அவர் எவ்வளவு ஆனந்தகரமாக இருக்கிறார், எத்தனை நமக்கு அனுகிரகிக்கிறார், எத்தனையோ கிருபையை காட்டுகிறார்னு அவரிடத்துல நமக்கு அன்பு பெருகினால்தான் அவரை அடைய வேண்டும்ங்கிற எண்ணமே வரும். அதற்கு பிற்பாடு தான் முயற்சிகளை செய்து பார்த்து இல்லை இது ஏதும் முடியாது அவனுடைய திருவடிகள் ஒன்றே கத்தின்னு பிரபத்தியை செய்வோம். அப்ப முதல்ல அன்பு இருக்கணும், அதற்கப்புறமா தான் அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் வரும், பிராபியம்னு தெரிந்து கொள்வோம், அதனாலே தான் சரணாகதி செய்வோம். சரி, சரணாகதி செய்த பிறகு வேற அன்பே காட்ட வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம லௌகிக வேலையே பார்த்து கொண்டிருந்தால் எம்பெருமான் நமக்கு கொடுப்பறான்னு கேட்டா அப்பவும் அவரிடத்திலே பக்தி இருக்கிறதுங்கிறத வெளிப்படுத்த வேண்டும். இன்னும் அதிகமான காதல், உம்மை விட்டு பிரிந்து இருக்கவே முடியாது, விஸ்லேஷத்திலே துக்கம் சம்ஸ்லேஷத்திலே ஆனந்தம் என்ன அந்த நிலை ஏற்பட வேண்டும். எம்பெருமானோடு கூடி இருந்தால் மகிழ்ச்சி, அவனை விட்டு பிரிந்திருந்தால் அது துக்கம் என்ன. இப்படி அந்த எம்பெருமானிடத்தில் இருக்கிற பக்திங்கிறது பெருக வேண்டும். அது பெருக பெருக ஆர்த்தி அதிகமாக அதிகமாக இன்னும் அவனை விட்டு பிரிந்திருக்கிறேனேன்ற அந்த துக்கம் பெருக வேண்டும். அதே சமயத்திலே அந்த பிராபியத்திலே துறை விஞ்ச வேண்டும். எப்பொழுது அவன் கிட்டுவான், எப்பொழுது நான் அவனை அடைந்து கைங்கரியங்களை செய்வேன் அந்த அன்பு பெருக பெருகத்தான் எம்பெருமானுக்கு ஓ இவன் நன்கு பசியோடு இருக்கிறான், நல்ல பக்தியோடு இருக்கிறான், இவனுக்கு கொடுத்தே தீர வேண்டும்னு உடனே நமக்கு அனுகிரகிக்கிறார். இப்ப எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு பக்தி வேண்டும், ஆனா இந்த பக்திங்கிறது உபாயம் இல்லை, இது வழி அல்ல. எம்பெருமான் தான் வழியாக இருந்து நம்மை இந்த சம்சாரத்திலிருந்து தாண்டுவித்து அவருடைய திருவடிகளை கொடுக்க போகிறார். அப்ப இந்த பக்திங்கிறது ஸ்வரூபகதம், சேத்தனனான இந்த ஜீவாத்மாவுக்குன்னு இருக்க வேண்டிய தன்மை. நாமெல்லாம் சொத்து, எம்பெருமான் சுவாமி. அப்ப யஜமானரிடத்துல இந்த அடிமைகளுக்கு அன்பு இருக்க வேண்டும் அல்லவா, அந்த காரணத்தினாலே தான் நமக்கு அன்பு, இது உபாயம் அல்ல. இதத்தான் எம்பெருமானார் வீடுமின் முத்தவம்ங்கிற அந்த 2வது பதிகமாக இருக்கட்டும், பத்துடை அடியவருக்கு அழியவன் 3வது பதிகமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்திலேயுமே பக்தியை தெரிவிக்கிறார், பிரபத்தியம் தெரிவிக்கிறார். ஆனா இந்த பக்திங்கிறது சாத்திய பக்தி, சாத்தியம் எம்பெருமான். அந்த எம்பெருமானிடத்திலே இந்த பக்திங்கிறதும் ஒரு விதமான சாத்தியம் தானே. எம்பெருமானிடத்துல அன்பு, அதனாலே கைங்கரியம், இது எல்லாமே நாம் அடையப்பட வேண்டிய ஒன்று, ரொம்ப விரும்பி பெற வேண்டிய ஒன்று, அதனாலே சாத்திய பக்தி என்று குறிப்பிடுவர்கள். இதை அதைத்தான் 2வது பதிகம் 3வது பதிகம் தெரிவிக்கிறது. இப்ப அந்த அதே பக்தியைத்தான் மறுபடியும் இவ்விடத்திலே பத்தாம் பத்திலே நாலாவது பதிகமாக இருக்கிற சார்வே தவணரிக்கு தாமோதரன் தாள்கள் அப்படிங்கிற இந்த பதிகத்திலே மறுபடியும் ஒரு தடவை சொல்லி நிறைவுறுத்துகிறார், நிகமனம் செய்கிறார்னு ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அதத்தான் ஈடு வியாக்கியானத்திலே இது ரொம்ப ஸ்பஷ்டமா எம்பெருமானாருடைய நிர்வாகம் என்ன, அதே போல ஆளவந்தாருடைய நிர்வாகம் என்னன்னு ஒரு ரெண்டு ரெண்டரை பக்கத்திற்கு இதை விளக்கமாக காட்டுகிறார்கள் இந்த அர்த்தத்தை. மேலே இந்த பாசுரத்தினுடைய பதிகத்தினுடைய சாரமாக அமைந்திருக்கிற திருவாய்மொழி நூத்தந்தாதிங்கிற பாசுரத்தை பார்த்தாலும் இந்த அர்த்தம் நமக்கு தெற்றென விளங்குகிறது. சார்வாகவே அடியில் தான் உரைத்த பத்திதான் சீரார் பலத்துடனே சேர்ந்ததனை மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார். சார்வாகவே அடியில் தான் உரைத்த பக்திதான், கீழே தான் பக்தியை உரைத்திருக்கிறார், ஆனா அது சாத்திய பக்தி சாதன பக்தி அன்று என்ன எம்பெருமானாருடைய நிர்வாகம். அப்படி கீழே எங்கே உபதேசித்தார், பத்துடை அடியவர் கெளியவன்னு சொன்னார். அதே மாதிரி வனக்குடை தவநெறின்னு அங்கே விவரித்தார். பிணக்கர அறுவகை சமயமும் நெறிவுள்ளி உரைத்த என்ன அந்த பாசுரத்திலே வனக்குடை தவநெறி வணக்கம் அப்படின்னா நமஸ்காரம் நமஹா அப்படின்னு பாரதந்திரியம் சேஷத்துவத்தோடு கூடியிருக்கிற ஒரு பக்தி, அப்படிப்பட்ட அந்த பக்தியை கீழே உபதேசித்திருக்கிறார். அதையேத்தான் இப்பொழுது இந்த பதிகத்திலே அவர் நிகமிக்கிறார். அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை அதை விளக்கமாக கூறி இது தெரிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு உபதேசிக்கிறாராம் அப்படின்னு மணவாள மாமணிகளும் காட்டுகிறார். அழிக மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம்னு ஒரு கிரந்தம், இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று விவரித்துக் கொண்டு வருகிற ஒரு நூல். அதிலேயும் இந்த பத்தாம் பத்தினுடைய சாரமாக ஒரு சூத்திரத்தை அமைத்திருக்கிறார். அதுல என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு காட்டுகிறார். அதுல ஒரு இடத்துல பிணக்கரவை சார்வாக நிகமித்து என்று காட்டுகிறார். பிணக்கரவை அப்படின்னா பிணக்கர அறுவகை சமயமும் நெறிவுள்ளி உரைத்த என்ன அந்த பிணக்கர அந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட பக்தியை சார்வாக நிகமித்து அப்படின்னா இந்த சார்வாகவே அதாவது சார்வே தவணரிக்கு தாமோதரன் தாள்கள் அப்படின்னு இந்த பத்தாம் பத்து நாலாவது பதிகத்திலே அந்த அர்த்தத்தை கூறி நிகமிக்கிறார்னு அந்த ஆச்சாரியரும் காட்டுகிறார். ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த பதிகம் இது. இதனுடைய முதல் பாசுரம் சார்வாக சார்வே தவணரிக்கு தாமோதரன் தாள்கள் கார்மேகவண்ணன் கமல நயனத்தன் நீர்வானம் மண்ணெறி காலாய் நின்ன நேமியான் பேர்வானவர்கள் பிதத்தும் பெருமையனே. சார்வே தவநெறிக்கு, சார்வுனா பிராபியம் அடையப்பட வேண்டிய வஸ்து, தவநெறிக்கு தாமோதரன் தாள்கள் சார்வு. தவநெறி அப்படின்னா இந்த பக்தி அல்லது பிரபத்தி இரண்டையுமே கொள்ளலாம். பிரபத்திங்கிறதும் ஒரு தபஸு தான். ஏன்னா வரிசையா உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு வரும்பொழுது தஸ்மாத் ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகுன்னு காட்டுறது தைத்திரிய உபனிஷத்து. பரிசியா வெவ்வேறு வழிகள் எம்பெருமானை அடைவது, உயர்ந்த அந்த பரத்வ குணத்தோடு கூடியிருக்க அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும், பகவத் அனுபவத்தை செய்ய வேண்டும்னா அதற்கு பல வழிகள். அதிலே தஸ்மாது ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகு, ஞாசம் என்று சொல்லப்படுகிற சரணாகதி அதுதான் இந்த தபஸுகளுக்குள்ளே சிறந்ததான தபஸு என்று தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட பிரபத்தியாக இருக்கட்டும் அல்லது சாத்திய பக்தி, அந்த பிரபத்தியை தூண்டும் விதத்திலே இன்னும் அதை மெருகூற்றும் விதத்திலே அமைந்திருக்கிற அந்த பக்தி அன்பு, அந்த அன்பு பக்திங்கிறதுக்கும் தவநெறிங்கிறதுக்கும் எப்படி தொடர்பு அப்படின்னா வனக்குடை தவநெறின்னு கீழே காண்பித்தார் முதல் பதிகத்திலே, அதாவது முதல் பத்திலே மூன்றாவது பதிகத்திலே. வணக்கம் அப்படின்னா நமஸ்காரம், அதாவது அந்த நமஸ்காரம் நமஸ்ங்கிற அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் நமஹா, எனக்கு அகங்காரம் இல்லை மமகாரம் இல்லை, அடியேன் சேஷபூதன் பரதந்திரமே பாரதந்திரிய ஸ்வரூபத்தோடு கூடியிருப்பவன் பரதந்திரன் அப்படிங்கிற அந்த அர்த்தம், அந்த அடிமைங்கிற அந்த எண்ணத்தோடு காரியங்களை செய்தல் அதத்தான் அதோடு அன்போடு இருத்தல் வனக்குடை தவநெறி. நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா என்று கண்ணனும் தெரிவித்தார். அப்படி அந்த நமஸோடு எப்பொழுதும் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு அடிமை அடிமைன்னு நினைத்து கொண்டிருக்கிற அந்த அடியவர்கள் இப்படி நமஹான்னு சொன்னதே எம்பெருமானுக்கு ஒரு பெரிய தபசு செய்தார் போலே அவனுக்கு தோன்றி விடுகிறதாம். இவர்கள் நமஹான்னு சொன்னா வேங்கட துறைவார்க்கு நம்ம வெண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்கேன்னு அந்த பாசுரத்திலையும் இதே அர்த்தம் தான். இவர்கள் அடியார்கள் ஒரு தடவை நமஸ்துன்னு சொன்னா அத ரொம்ப பெரிய ஒரு காரியம், இவ்வளவு வருத்தப்பட்டு உடலெல்லாம் வருத்தி கொண்டு இப்படி ஒரு அஞ்சலி செய்து விட்டானே, இப்படி ஒரு நமஹான்னு ஒரு வார்த்தையை தெரிவித்து விட்டானேன்னு எம்பெருமான் அதை ரொம்ப பெரிதாக கொள்ளுகிறானாம். அவனுடைய எண்ணத்தின்படி இது பக்தி. அப்படிப்பட்ட இந்த தவணரிக்கு தாமோதரன் தாள்கள் தான் சார்பு. அதைத்தான் நாம் அடைய வேண்டிய பிராபியமாக கொள்ள வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன் தாமோதரன் தெரிவித்தார். ஏன்னா பத்துடை அடியவருக்கு எளியவன்ற அந்த பதிகத்திலேயே எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து எங்கிய எளிவே. ஒரு தாம்பினாலே யசோதையானவள் கட்ட அந்த கட்டுக்கு அவன் வசப்பட்டு நின்றானே, அது எப்பேற்பட்ட அந்த எளிய குணம். அதே அந்த குணத்திற்கு ஒரு பெயர் தானே தாமோதரன். அவனுக்குன்னு கிடைத்திருக்கிற அந்த உயர்ந்த திருநாமம், அதை ரொம்ப சந்தோஷமா எம்பெருமான் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தாமோதரனுடைய தாள்கள் யசோதாதிகள் கையிலே கட்டுண்டு தழும்பு சுமந்ததுவே திருநாமாயிருக்கும் அவனிலே. இவனுக்கு எது திருநாமம்? கிருஷ்ணன், வாசுதேவன், இதெல்லாத்தையும் விட அவனுக்கு எது பிடித்த திருநாமம்னா தாமோதரன்கிற திருநாமம் தான் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்குமா. அப்படிப்பட்ட தாமோதரனுடைய தாள்கள் எப்படி அவன் வசப்பட்டு கிடந்தான்னு தெரிந்து கொண்டு விட்டால் உடனே அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்னா, அப்படிப்பட்ட அந்த தாமோதரனுடைய தாள்கள் தான் நமக்கு வேண்டும், அவனுடைய திருவடிகளைத்தான் நாம கட்டி கொள்ள வேண்டும்னு இருப்பார்களாம். அப்படிப்பட்டவன் அவன் வெறும் சுலபந்தானோ, அவனுக்கு பெருமையே இல்லையோன்னு நினைத்து விட வேண்டாம். அதனால அடுத்த வரிகளில் அவனுடைய பெருமை என்னங்கிறத விவரிக்கிறார். நீர் வானம் மண்ணெறி காலாய் நின்ன நேமியான் கார்மேகவண்ணன் கமலநயனத்தன். நல்ல கருப்பு மேகத்தை அப்படியே தன்னுடைய திருமேனியிலே அதை காட்டுகிறான். கருப்பு மேகம் ஒன்று சேர்ந்து ஒரு உருவம் இருந்தா எப்படி இருக்குமோ அதை போல எம்பெருமான் நல்ல கருப்பு வர்ணத்தோடு அவன் கருத்தவனாக காட்சி தருகிறான். நீர் கொண்டெழுந்த காலமேகம் போலே சிரமஹரமான வடிவை உடையவன். அந்த காலமேகத்தை பார்த்த உடனே நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் போகும். பெருமானுடைய திருமேனியை சேவித்தாலும் நமக்கு சிரமங்கள் எல்லாம் தீரும். மேலும் கமல நயனத்தன், தாமரை கண்கள் கொண்டிருப்பவன். உள்ள இருக்கிற அந்த குணங்கள் எல்லாம் கண்கள் மூலமாகத்தான் பிரகாசமா தெரியுமா. எம்பெருமானோட திருக்கண்கள் மூலமாக அவன் எவ்வளவு ஆசையோடு இருக்கிறான், இந்த அடியார்கள் வருவர்களா வருவர்களான்னு எத்தனை காலம் அவன் அன்போடு எதிர்நோக்கி இருக்கிறான்ங்கிறதெல்லாம் தன்னுடைய கண்களிலே வெளிப்படுத்தி கொண்டு இருப்பானாம். அதனாலே கண்கள் தாமரை பூத்தார் போல அவ்வளவு அழகாக இருக்கும். இது அவனுடைய அழகுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு அடையாளம். அதே போல அவனுடைய பெருமை, தசையதா புண்டரீகமேவ மக்ஷினின்னு வேதாந்தங்கள் பிரம்மத்திற்கு பரபிரம்மத்திற்கு அடையாளம் சொல்லும் பொழுது தாமரை கண்களைத்தான் அடையாளமாக தெரிவித்தன. அதனாலே கமலநயனத்தன்கிறது அவனுடைய பெருமைக்கும் சூச்சகம், அதையும் காட்டி கொடுக்கிறது. மேலே இது அழக சொல்லி மேல பெருமையை இன்னும் விவரிக்கிறார். நீர் வானம் மண் எரி காலாய் அப்படின்னா பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறான். யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் மாயை அறிபவர் யாரேன்னு முதல் பத்திலே பாசுரம். அதைத்தானே இப்ப மறுபடியும் இந்த இடத்துல பூர்த்தி பண்ணுகிறார். அதே அர்த்தத்தை இப்போ வேறு விதமாக தெரிவிக்கிறார். அங்கு யாவையும் யாவரும், யாவையும்ங்கிறதுனால அச்சேதன வஸ்துக்கள் அச்சித்து வஸ்துக்கள், யாவரும்ங்கிறதுனால அறிவுடைய ஜீவாத்மாக்கள் சேத்தனங்கள் சேத்தனர்கள், அத்தனை பேரும் சைத்தன்யம் உடையவர்கள். இப்படி எல்லா வஸ்துக்களையும் தான் ஒரு சொல் எம்பெருமான் பிரம்மம் அகம்னு சொல்லிக் கொண்டால் அதற்குள்ளே இது எல்லாம் அடங்கும் விதத்திலே அமைந்திருக்கின்றனமா. அப்ப இத்தனையும் தனக்கு பிரகாரமாக தனக்கு சேஷபூதர்களாக சரீரமாக கொண்டிருப்பவன் அகம்னு சொன்னா அந்த அகத்துக்குள்ளேயே அவன் அவனுடைய அகங்கிற அந்த சொல்லிற்குள்ளேயே நாம் எல்லோரும் அடங்கி விடுகிறோம். யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன், நாராயணன்கிற திருநாமே அதைத்தான் காட்டுகிறது. நாரங்கள் இந்த வஸ்துக்களுடைய திரள்கள், நித்திய வஸ்துக்கள் அச்சேதன வஸ்துக்கள் சேத்தன வஸ்துக்கள் எல்லாத்தினுடைய கூட்டம் சமூகம். இதற்கு ஆசிரியமாக இருப்பவன் எவனோ அவன் தான் நாராயணன். ஆகையினாலே அதைத்தான் இந்த இடத்துல பஞ்சபூதங்கள் இது எல்லாமே அவன் என்று காட்டினார். மன்னரிகாலாய் நின்ன நேமியான், நேமியான் திருவாழி சக்கரத்தாழ்வாரை கையிலே கொண்டிருப்பவர். இப்ப ரெண்டு செல்வம் இவ்விடத்திலே காண்பிக்கப்படுகிறது. ஒன்னும் இந்த லீலா விபூதி, ஒவ்வொரு தடவையும் சிருஷ்டித்து படைத்து காத்து கெடுத்து அழித்து இத்தனையும் செய்யப்படுகிற இந்த லீலா விபூதி, நீர் வானம் மண் எரி கால் பஞ்சபூதங்கள் இதனால இது சூச்சிப்பிக்கப்படுகிறது. நேமி சக்கரத்தாழ்வார சொன்னதுனால நித்யர்கள் அவர்கள் வசிக்கிற அந்த வைகுண்டமாகிற லோகம் இதெல்லாம் சூச்சிப்பிக்கப்படுகிறது. அப்ப எம்பெருமானுடைய இரண்டு விதமான செல்வம், ஒன்னு லீலா விபூதி மத்தொன்னு நித்ய விபூதி, இது இரண்டையும் உடையவன். பேர்வானவர்கள் பிதத்தும் பெருமையனே, பேர்வானவர்கள் அப்படின்னா உயர்ந்த வானவர்கள் பிரம்மா இவர்களெல்லாம் வானவர்கள் நினைக்க வேண்டாம். இவர்களை காட்டிலும் எங்கேயோ பெரிய மேன்மையோடு வைகுண்டத்திலே இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்பவர்கள் பேர்வானவர்கள். அப்படிப்பட்ட வானவர்கள் நல்ல தெளிவான ஞானத்தோடு இருப்பவர்கள் பிதற்றுகிறார்கள். அவர்களே பிதத்துகிறார்கள்னா என்ன அர்த்தம்னா எம்பெருமானுடைய பெருமையை பார்த்துட்டா அவனுடைய குணங்களை அனுபவிச்சுட்டா எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியலையா, அதனால விதத்துகிறார்களாம். நம இத்தியேவ வாதினக, நமஹா நமஹா நமஹான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். மேலே எம்பெருமானுடைய குணத்தை எப்படி பேசுவோம், இது என்ன குணம் என்ன குணம்னு தெரியாமல், எப்படி பேசுவது எப்படி இதை சொல்லுவது எப்படி அனுபவிப்பதுன்னு தெரியாமல் பிதத்துகிறார்களாம். அப்படிப்பட்ட வானவர்கள் பேர் வானவர்கள் பிதத்தும் பெருமையன், அல்லது வானவர்கள் பேர் பிதத்தும் பெருமையன். பெருமானுடைய நாமங்கள் திருநாமங்களை சொல்லி ஒவ்வொரு நாமும் எத்தனை அழகாக இருக்கிறது, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவிய பகவத் பிரபுன்னு சஹசிர நாமம், ஆயிர நாமங்கள், ஆயிரம் மட்டும் இல்ல ஆயிரக்கணக்கான பல்லாயிர பல கோடி நாமங்கள் உடையவன் அந்த எம்பெருமான். அவனுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி பிதத்துகிறார்களாம். இந்த லோகத்திலே இருக்கிற ருச்சி உடையவர்கள் அன்பு உடையவர்களும் பிதத்துகிறார்கள். வைகுண்டத்திலே தெளிவாக தெளிந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் பிதத்துகிறார்கள். இதுதான் எம்பெருமானுக்கு இருக்கிற பெருமை. கார்மேக வண்ணனாய், கமல நயனத்தனாய், நீர்வானம் மண்ணெறிகாலாய் நின்ற நேமியானாய், பேர்வானவர்கள் பிதத்தும் பெருமையனாய், இப்படி இருந்து வைத்து தாமோதரன் ஆனவன். இவ்வளவு பெருமைகள் அவனுக்கு இருக்கிறது வைகுண்டத்தில் அப்படி இருப்பவர். கடைசியில ஒரு வெண்ணெயின்ற ஒரு பதார்த்தம் வேண்டும்னு ஆசைப்பட்டு கீழே இறங்கி வந்து அதுவும் நேராக பெற முடியாமல் திருட்டிலே கை வைத்து அந்த திருட்டினாலே பட்டம் சுமந்து திருடன்னு சுமந்து ஒரு நாள் அகப்பட்டு யசோதை கையிலே தாம்பாலே கட்டுண்டு உரளினோடு சேர்ந்து இருந்த இந்த எளிமைங்கிறது எப்படி பேசறது, என்னன்னு இதை விவரிக்கிறது, எப்படி அனுபவிப்பது, ஏதும் தெரியவில்லையேன்னு அனைவரும் தவிக்கிறார்கள் பிதத்துகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான் தவ நெறிக்கு சார்பு. நம்முடைய இந்த பக்திக்கோ இந்த பிரபத்தி சரணாகதி செய்தது எல்லாத்திற்கும் இலக்கு எதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவது, அதுவே நமக்கு பிராப்தியம், இது நிச்சிதம் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே விவரிக்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் இப்படி நிர்வகித்து நமக்கு காட்டுகிறார்கள். திருவாய்மொழியில தொட்ட தொட்ட இடந்தோறும் எத்தனையோ அர்த்தங்கள், ஆனா அதுல முக்கியமாக நமக்கு தேறுகிற அர்த்தம் எதுன்னா எம்பெருமானுடைய திருவடியே பிராப்தியம். எது பிராப்தியம்னு தெரிந்து கொண்டு விட்டால் அதை நோக்கி நாம் முற்படுவோம், முயற்சிப்போம். அதை அடைய வழி என்னன்னு பார்த்து அது பிரபத்தி தான். எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே விழுந்து பணிந்து அவரையே உபாயமாக கொள்ள வேண்டியதான்ங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே முதலிலே பிராப்தியத்தை உபதேசித்தார், பரதத்துவம் இன்னதுன்னு காட்டினார். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே நமக்கு பிராப்தியமாக கொண்டு அந்த திருவடிகளிலேயே விழுந்து சரணாகதி செய்து கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேண்டும் என்னும் நமக்கு உபதேசித்தார். வர்த்தங்களை ஆச்சாரியரிடத்திலே நேரே சென்று பணிந்து காலக்ஷேபமாக கேட்டு இன்னும் தெளிவு பெற்று மேலே பல அனுபவங்களை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசௌதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.